Honorable S. Yogeshwaran. And before that, 1 minute. ගරු ඇමතුමා ඔබතුමාගේ අවධානයට යොමු කරන්න කැමති මේ ඉඩම් අමාත්‍යාංශ විවාද නිසාම මා මෑතකදී යාපනයේ කරන ලද එක සංචාරයකදී මිරිසුවිල් ප්‍රදේශයේ ඉතින් හඳුනාගත්තා මේ 1960 දශකයේ ක්‍රියාත්මක කරලා තිබෙනවා බාලිකාවට උගත් බාලිකාවන්ට කාන්තාවන්ට වෙච්ච වෙනම ඉඩම් ලබා දීමේ වැඩපිළිවෙලක් ගරු ඩඩ්ලි සේනානායක ඇමතුමා තමයි ඒක අගමැතිතුමා තමයි ඒක විවෘත කරලා තිබෙන්නේ දැනටත් ඒ ගම්මානයේ තිබෙනවා ඉතින් මා ඔබතුමාගේ ඉංග්‍රීසි ඉගෙන කැමති වැනි ව්‍යාපෘතියක් ඔබතුමාගේ නායකත්වයට ඉදිරිදි ආරම්භ කරන්න කියලා
අපේ තුමේ බොහොම හොඳ යෝජනාවක් මම දෙන්න පුළුවන් උපරිම සහයෝගය දෙන්නම් ඒවිල්ලේ
හොඳයි බොහොම ස්තුතියි ඔබතුමා ඔකේ you can continue please
தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்று நடைபெறும் காணியமைச்சின் விவாதத்தில் கலந்து கொள்வதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வேளையில் காணியமைச்சர் அமர்ந்திருப்பதால் அவர் எல்லாவற்றையும் அவதானித்து குறுகிய நேர எனது உரைக்கு தமது உரையின் போது பதில் தருவார் என்று எதிர்பார்க்கின்றேன் இலங்கையிலே தற்போது மேய்ச்சல் தரை இறப்படும் கால்நடை வளர்ப்புக்கான காணி பிரச்சினை பெரும் பிரச்சினையாக இருக்கின்றது கடந்த 100 வருடங்களுக்கு மேலாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 62,000 ஏக்கர் காணியை கால்நடைகளுக்காக மேய்ச்சல் தரையாக மக்கள் பாவித்து வருகின்றனர் ஆனால் இதுவரை இது மேய்ச்சல் தரை விசேட ஏற்பாட்டு சட்டத்தின் இலக்கம் 4983 கீழ் வர்த்தக மானியில் பிரசுரிக்கப்படவில்லை 10 வருடங்களுக்கு மேலாக கிழக்கு மாகாண சபை இது சார்பாக நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆகவே இதனால் மக்கள் கால்நடை வளர்ப்பாளர்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ளுகின்றனர் எனவே அம்மக்களின் நலன் கருதி மேய்ச்சல் தரை பகுதி மற்றும் அது சார்ந்த பகுதிகளில் வர்த்தக மானியில் பிரசுரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன் அத்தோடு எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேய்ச்சல் தரைக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதியிலும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழில் உள்ள காணிப்பகுதியிலும் அம்பாறை புலமரவை மாவட்டத்தைச் சேர்ந்த பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மக்கள் பெரியமாதவனை மயிலத்தமடு பகுதியில் அத்துமீறி குடிபுகுந்து பயிற்சிகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் இவ்விடயம் சார்பாக பல மடல்கள் அரசாங்க அதிபர் காரியாலயத்தினால் காணி அமைச்சுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது இங்கு அத்துமீறி குடியேறியவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் இப்பகுதி மேய்ச்சல் திரையாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் இதற்கு அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோருகின்றேன் மகாவலி அபிவிருத்தி சபையும் தனது பகுதியினுள் இருக்கும் காணிகளை எழுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அரச அதிபருக்கு தெரிவித்திருக்கிறது ஏனென்றால் இல்லாவிடில் இது பகுதியில் தொடர்ந்து இனமுறுகளை தோற்றுவிப்பதற்கு வாய்ப்பாக அமைவதனால் நல்லாட்சியை இது பாதித்துவிடும் என்று இந்த இடத்திலே நான் கூறுகின்றேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணி உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் உருவான எல்ஆர்சி காணி பகுதியில் பல ஊழல் மோசடிகள் இடம்பெறுகின்றது முன்பு இருந்த முதலமைச்சர் பிரதியமைச்சர் போன்றோரும் எல்ஆர்சியின் கீழ் பல காணிகளை பெற்றுள்ளனர் கிரிமுட்டி என்னும் மட்டக்களப்பு மாவட்ட பகுதியில் எல்ஆர்சி காணி விற்கப்பட்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகம் பணத்திற்கு சுவீகரிப்பு செய்த காணியில் அத்துமீறி இருப்போருக்கு மட்டக்களப்பு மாவட்ட எல்ஆர்சி காணி உத்தியோகத்தர் துணையாக இருக்கின்றார் எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்ஆர்சி காணி வழங்கப்பட்டது சார்பாக ஒரு விசாரணை குழுவை ஏற்படுத்தி ஊழல்களை கண்டுபிடித்து லஞ்சம் ஊழல் மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாகரை பிரதேசத்தில் திட்டமிட்ட வெளி மாவட்ட மக்களை குடியேற்றும் கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் நடவடிக்கை குடியேற்றுவதற்கு கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார் 250 பேரை குணானை கிழக்கு பகுதியில் குடியேற்ற திட்டமிட்டப்பட்டுள்ளது 178 பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் குடியேற்றும் நோக்குடன் கடந்த 8/11/2011 அன்று குணானை கிழக்கு கேணி நகர் பகுதியில் காணி கூட்டம் நடாத்தப்பட்டுள்ளது உண்மையிலேயே சிங்கள மக்கள் அங்கு நீண்டகாலமாக வாழ்ந்திருந்தால் அவர்களை கட்டாயமாக அந்த இடத்திலே குடியேற்ற வேண்டும் ஆனால் அவ்வாறான நிலைமை அங்கு இல்லை 178 குடும்பங்களும் தங்களுக்கு 1983 ஆண்டு வழங்கப்பட்டதாக கூறும் ஒருவருக்கு 6 ஏக்கர் என்ற வகையில் குடியிருப்பு காணிக்குரிய போலி எப்பங்களை வைத்துள்ளனர். இவர்கள் எவரும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை, வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாகும். இவ்வொப்பத்தை உறுதிப்படுத்திய டிஎல்ஓ அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த காரியாலயத்தைச் சேர்ந்தவராகும். இவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடமையாற்றவில்லை. கௌரவ உறுப்பினர் அவர்களே, இவ்வொப்பம் போலியான என்பதனை கீழ்வரும் விடயங்கள் மூலம் நான் உறுதிப்படுத்த விரும்புகின்றேன். 1982, 1983, 1984, 1985 ஆகிய காலப்பகுதியில் இங்கு கடமையாற்றிய கிராம சேவர் அவர்கள் இவ்வாறான குடியேற்றத்திற்கான காணி வழங்கப்படவில்லை என்பதனை இப்போதும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். மாவட்ட காணி தலைமை உத்தியோகத்தரால் பரிசீலிக்கப்பட்ட போது இந்த காணிகளுக்கான வரைபடம் எதுவும் இல்லை.
ගරු එඩ්වඩ් ගුණසේකර මහත්මයා මූලාසනයට.
போலி ஒப்பத்துடன் வருகை தரும் இவர்களின் பெயர்கள் 1983 ஆண்டு வாக்காளர் டாப்பிலும் இல்லை. இலங்கையிலே குடியிருப்பு காணிகள் எதுவும் இதுவரை 6 ஏக்கராக வழங்கப்படவில்லை. ஆனால் குறைந்தது 10 ஏக்கரே வழங்கப்படுவதாகும். இவர்கள் தற்போது குடியிருந்ததாக காட்டும் பகுதி மேல் நின்று எடுக்கப்பட்ட நில அளவை படத்தின் பிரகாரம் 1983 முன்பும் பின்பும் தற்போதும் வனபரிபாலன திணைக்களத்துக்குரியதாக உள்ளது. ஆனாலும் அரசாங்க அதிபரோ பிரதேச செயலாளரோ வனபரிபாலன திணைக்களத்திற்கு வேண்டுகோள் விடுத்து குடியிருப்பு காணிக்கு விடுவிப்பு செய்ததாக எந்த ஆவணமும் இல்லை. காணி கச்சேரி நடத்தப்பட்டிருந்தால் இதற்கான விண்ணப்ப படிவம் ஆனா விளம்பரப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், அதுவும் இடம்பெறவில்லை. காணி கச்சேரி சார்பான பட்டியல்கள் பிரதேச செயலகத்திலோ மாவட்ட செயலகத்திலோ இல்லை. வழங்கப்பட்ட காணி ஒப்பத்திற்கான பிரதிகள் மாவட்ட செயலகத்திலோ பிரதேச செயலகத்திலோ இல்லை. இதில் குடியேற்றப்படும் எவரும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை. காணி கச்சேரிக்கு தெரிவாகுவர்கள் காணி கச்சேரி நடைபெறும் காலத்தில் இருந்து அதற்கு முன் 5 வருடங்களுக்கு அப்பகுதியில் வாழ்ந்தவராக இருக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் வாழ்ந்த எந்த ஆவணமும் இல்லை. காணி வழங்குவதாக இருந்தால் காணி அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் பதிவுகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு எதுவித பதிவுகளும் இல்லை. அத்தோடு இவ்வாறான கிராமமும் அங்கு இருக்கவில்லை என்பதனை மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் முஸ்லிம் மக்கள் நன்கு அறிவார்கள். இது திட்டமிட்ட வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் இன வீதாசார நடவடிக்கையை தற்போதைய சூழலில் மாற்றுவதற்காக தற்போது புதிதாக வந்த கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் மேற்கொள்ளும் நடவடிக்கையாகும். இதன் பின்னணியில் சில பௌத்த குருமார்களும் உள்ளனர். இதனை ஆராய்ந்து இதனை தடுத்து நிறுத்தி கிழக்கு மாகாண காணி ஆணையாளரின் இந்நடவடிக்கைக்கு தகுந்த நடவடிக்கையை அவருக்கு வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். கௌரவ உறுப்பினர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் பல ஒப்பக்காணிகள் விற்கப்படுகிறது. அதை வெளிப்பகுதிகளில் வசிப்போரும் அரசியல்வாதிகளும் அவர்களது ஆதரவாளர்களும் கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக கதிரவழி, புதூர், புச்சாக்கேணி, மாங்கேணி, காயாங்கேணி உட்பட்ட பகுதிகளில் இச்சேற்பாடு தீவிரமாக நடைபெறுகிறது. இதற்கு அப்பகுதி ராணுவம் போலீஸ் உடந்தையாக இருப்பதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். காணி கட்டளை சட்டப்பிரிவு 131 அமையவே காணி துண்டு காணி உரிமையாளரின் பிள்ளைகளுக்கு மாற்றலாம். அதை விடுத்து வேறு எந்த மாற்றமும் செல்லுபடியற்றது. காணி அபிவிருத்தி சட்டத்தின் 169வது 46வது பிரிவின் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஒரு காணி அபிவிருத்தி சட்ட உத்தரவு பத்திர காணியை துண்டு மூலம் எழுதி மாற்றுவதோ பண கொடுக்கல் மூலம் உரிமை மாற்றுவதோ சட்டப்படி செல்லுபடியாகாது என குறிப்பிட்டுள்ளது. அதேவேளையில் காணி சட்டத்தின் 161, 162, 163 கீழ் உத்தரவு பத்திர காணியில் ஆட்சுறுதி மூலம் உரிமை மாற்றம் செய்ய முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே காணி அபிவிருத்தி சட்டத்திற்கு மாறாக உரிமை மாற்றுபவர்களின் காணியை இச்சட்டத்தின் 106வது பிரிவிலிருந்து 118வது பிரிவு வரையும் உள்ள பொருத்தமான ஏற்பாடுகளுக்கு அமைய விற்பனை செய்த காணியை ரத்து செய்து அரசுடைமையாக்குவதற்கு பிரதேச செயலாளருக்கு பணிப்புரை வழங்குமாறு வேண்டுகின்றேன். கடந்த காலங்களில் அரச காணிகள் விற்பனை செய்தல் காணியை பிழையான முறையில் வழங்கப்பட்டமையின் கீழ் மாவட்ட செயலகத்தின் உயர் அதிகாரிகள் சிலர் சம்பந்தப்படுவதால் அரச காணிகள் விற்பனை சார்பாகவும் குத்தகைக்கு வழங்கப்பட்ட காணிகளின் செயற்பாடு சார்பாகவும் நீண்டகால குத்தகைக்கு வழங்கப்படாமல் சுற்றுலா விடுதிகள் அமைக்கப்பட்டமை சார்பாகவும் ஒரு விசாரணை குழுவை மட்டக்களப்பில் ஏற்படுத்தி சட்டத்துக்கு முரணாக காணியை பயன்படுத்த ஊக்குவித்த அதிகாரிகளுக்கு தகுந்த சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முன்வருமாறு இந்த சபையில் மதிப்புமிக்க காணி அமைச்சரை கேட்டுக் கொள்கிறேன். கௌரவ உறுப்பினர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தில் புவிச்சரிவியவியல் சுவட்டு மூலகங்கள் பணியகத்தின் செயற்பாடு திருப்தியற்றதாக உள்ளது. இவர்கள் தனியார்களுக்கு மண் மற்றும் கிரவல் எடுப்பதற்கான பேமிட்டை விரைவாகவும் அரசாங்க அபிவிருத்தி திட்டங்களின் நீண்டகால செயற்பாட்டிற்கு தேவையான மண் மற்றும் கிரவல் வழங்குவதை இழுத்தடிப்பும் செய்து வருகின்றனர். இதனால் பல அபிவிருத்தி செயற்பாடுகள் பாதிக்கப்படுகின்றது. இங்கு பல ஊழல்களும் இடம்பெறுகின்றது. குறிப்பாக இவர்கள் ஒழுங்காக திட்டமிடாத சுயநல நடவடிக்கையால் கிரான் பிரதேச உட்பட்ட பல வயல் பகுதிகள் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ளுகின்றன. இந்த பணியகத்தின் கீழ் பலர் முதலாளிகளாக மண் கிரவல் விற்பனையின் மூலம் உருவாகி வருகின்றார்கள். ஆகவே இங்கு பல மோசடிகள் நடைபெறுகின்றன. எனவே உடனடியாக சரியான கணக்காய்வு நடவடிக்கையை மேற்கொண்டு குற்றமிழைத்த அதிகாரிகளுக்கு தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கௌரவ அமைச்சரை இந்த சபையிலே அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். கௌரவ உறுப்பினர் அவர்களே, காத்தாங்குடி பிரதேசத்தின் கழிவுகள், எலக்ட்ரானிக் பொருட்கள் போன்றவை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாவியோரங்களிலே கொட்டப்படுவதனாலும் பாவி நிரப்பப்பட்டு காணியாக மாற்றப்படுவதாலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட மீனவர் சமூகமும் பாவியின் அருகில் வாழும் கிராமங்களும் பெரும் பாதிப்பை எதிர்கொள்கின்றன. இவ்விடயமாக மீனினம், இறால், நண்டு உட்பட மனித இனத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்த வழி ஏற்படுகின்றது. இதை தடுக்குமாறு சுற்றாடல் அதிகார சபை மற்றும் அதன் அருகில் வாழும் முஸ்லிம் மக்கள் வழக்கு தாக்கல் செய்து தடை உத்தரவை பெற்றுக் கொண்டனர். ஆனால் இன்று வரை ஒரு சில அரசியல்வாதிகளின் தூண்டுதலால் குப்பை கொட்டப்படுகின்றது. இது மாபெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளதால் இதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் இச்சபையில் கோருகின்றேன். அத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்தின் சத்ருக்கொண்டான், கொக்குவில் ஆகிய பகுதிகளில் பாவியில் ஏரியாக காணப்படும் பள்ள காணிகளில் குத்தகை ஒப்பந்தக்காரர்கள் கட்டிட பொருட்களை, கழிவுப் பொருட்களை கொண்டு வந்து கொட்டுவதனால் அந்த பகுதி பறவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியாக இருப்பதனால், அத்தோடு கண்டல் தாவரம் வளரும் பகுதியாக இருப்பதனால் அது பெரும் பாதிப்பை எதிர்கொள்கின்றது. இந்த செயற்பா இது அரச காணியாகும். சகல ஒரு ஒதுக்குகளும் அரசகாணி சட்டத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்கமைய இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக அமைச்சு ஒரு குழுவை இட்டு அதனை பார்வையிட்டு அரசாங்க அதிபர் ஊடாக நடவடிக்கை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்றும் இச்சபையிலே கேட்டுக் கொள்கின்றேன். கௌரவ உறுப்பினர் அவர்களே, எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல இடங்கள் இன்று இராணுவத்தின் கைவசம் இருக்கின்றது. அதாவது பொதுமக்கள் வாழும் பகுதிகள் இருக்கின்றன. அந்த வகையிலே குறிப்பாக கடந்த யுத்த சூழலினால் 1990ஆம் ஆண்டு கோர்லை பெற்று மத்தி பகுதியில் இருந்து நாவலடி முச்சந்தி என்கின்ற இடத்திலிருந்து இடம்பெயர்ந்த 18 முஸ்லிம் குடும்பங்கள் இன்று தாங்கள் குடியேற முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் நீண்ட காலமாக அங்கு வாழ்ந்தவர்கள். ஆனால் இன்று அங்கு இராணுவம் அந்த நாவலடி முச்சந்தியில் இருப்பதனால் அவர்கள் 8 ஏக்கர் காணியையும் தாங்களே சுவீகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 4 ஏக்கர்களை அவர்கள் பயன்படுத்தினாலும் மைதானமாக பாவிக்கின்ற 4 ஏக்கரை அவர்களுக்கு வழங்கி அந்த 18 குடும்பங்களையும் குடியேற்ற முடியும். ஆனால் அவர்கள் அது சார்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காதவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அமைச்சர் அவர்களே, இந்த விடயத்திலும் நீங்கள் கரிசனை காட்டி அந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற 18 முஸ்லீம் குடும்பங்களுக்கும் அந்த காணியை பெற்றுக் கொடுப்பதற்கு, ராணுவத்திடமிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை இந்த இடத்திலே அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். அத்தோடு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிலே கணபதி வீரக்குட்டி என்பவரின் பேமிட் காணி ஒன்று இருந்திருக்கின்றது. அது 19 ஏக்கர் 23 பேச். அதை ரபிக் அப்துல் மஜித் என்கின்ற ஒருத்தர் அந்த மாங்கேணி மத்தி மாவடியோடையில் இருக்கின்ற அந்த காணியை தான் பிழையான முறையில் தவறான முறையில் பேமிட்டை உருவாக்கி எடுத்திருக்கின்றார். அதாவது பேமிட்டை மேலே டிபெக்ஸ் பண்ணி போட்டோ பிரதி செய்து அதிலே தன்ற பெயரை இட்டு அந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார். ஆகவே கணபதி வீரக்குட்டி பேமிட் காணியின் லெஜர் பிரதேச செயலகத்தில் இருக்கின்றது. ஆனால் பிழையான பேர் அந்த பேமிட்டிலே காட்டப்பட்டு அதை மாவட்ட செயலகத்தில் இருந்த மேலதிக அரசாங்க அதிபர் அதை உறுதிப்படுத்தியவைனால் நீதிமன்றத்தில் கூட அந்த ரபிக் அப்துல் மஜித்துக்கு அது உறுத்தாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அது சென்றிருக்கின்றது. அது எதிர்வரும் டிசம்பர் 6 அந்த நீதிமன்றத்துக்கு வருகின்றது. ஆனால் உண்மையில் என்னவென்றால் இந்த காணி பிழையான முறையில் வேலை செய்திருக்கின்றது. இதற்கு ஒரு அதிக உத்தியோகத்தர், அதாவது மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றும் ஒரு உத்தியோகத்தர் பிழையான விடயத்திற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். இவைகளும் விசாரிக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை. ஒரு நிமிடம். வரி பரிமாற திணைக்களத்துக்கான காணிகள் பல இன்று எங்கள் மாவட்டத்தில் இருக்கின்றன. ஆனால் பொதுமக்கள் காணிகளையும் வனபரிபாலன திணைக்களத்துக்குரிய காணி என்று அவர்கள் சுவீகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அதை தடுத்து பொதுமக்களுக்குரிய காணியை பெற்றுக் கொடுப்பதற்கும் அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுவதோடு, வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிலே வாகரை பிரதேச செயலகத்திற்கு முன்பிருந்த பிரதேச செயல பகுதியை ராணுவம் குடிகொண்டிருக்கிறது. ஆகவே அதிலே 54 குடும்பங்களுக்கு காணி இருக்கின்றது. ஆகவே அந்த காணியை அந்த குடும்பங்களுக்கு, விவசாய குடும்பங்களுக்கும் மீனவ குடும்பங்களுக்கும் அவர்கள் அங்கு வாழ்ந்தவர்கள், ஆகவே அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று புனானை பகுதியிலும் 8 குடும்பங்கள் இருந்த பகுதியில் ராணுவம், அது ஒரு உறுதி காணி, அந்த காணியிலே ராணுவம் இருக்கின்றது. ஆகவே அந்த 8 குடும்பங்களுக்கும் அந்த காணியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ராணுவத்தை நாங்கள் அங்கிருந்து அவர்கள் வேறு இடத்தில் பெரிய முகாம் இருக்கிறது அதுகளிலே அவர்கள் போய் சேர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் இப்போது நாட்டில் யுத்தம் இல்லை, எங்களது நல்லாட்சி நடக்கின்றது என்று நாங்கள் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த நம்பிக்கை நிமித்தம் அந்த மக்களை வாழ்ந்த இடங்களில் அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கரு விஜிதமுனி சோசம் அமித்துமா.
கரு முலாசனே மாந்தித்துமணி. 2017 වර්ෂයේ දිලිඳු කමෙන් රට නිදහස් කිරීමේ වර්ෂය ලෙස ප්‍රකාශයට පත් කිරීම, වගේම ලංකාවේ දරිද්‍රතාවයේ පිළිදැකීම පිළිබඳ උපාය මාර්ගික ප්‍රවේශය ගැන අද කාරක කොමිටි කාරක සභා ශාලාවකදී අතිගරු ජනාධිපතිතුමාත් අග්‍රාමාත්‍යතුමාගේ ප්‍රධානත්වයෙන් අපේ ජොන් නම්බර 3 ගෑමේතුමා අපි ඔක්කොම කැබිනට් එකේ ඇමතුරු එකතු වෙලා සාකච්ඡා කළා. ඇත වශයෙන්ම දුප්පත්කමට ග්‍රාමීය ප්‍රදේශවල දරිද්‍රතාවය සහ දිලිඳුකමට ප්‍රධාන හේතුව වශයෙන් අපට පෙනෙන්නේ භූමිය, ඒ වගේම ශ්‍රමය, ප්‍රාග්ධනය. මේ තුනේ තියෙන හිඟකම තමයි මේ දුප්පත්කම වැඩි වෙලා තියෙන්නේ. ඉතින් මේ අතින් බලනකොට මම විශේෂයෙන් අද බලාපොරොත්තු වෙන්නේ අපේ ගරු ඇමෙතුමාගේ අවධානයට යොමු කරන්න මොනරාගල දිස්ත්‍රික්කයේ අපට තියෙන ඉඩම් ප්‍රශ්න. දැන් අපට ඉඩම් ප්‍රශ්නය අපි විසඳා ගැනීමට නම් අපේ දිස්ත්‍රික්කයේ මං හිතන්නේ ලංකාවේ ලොකුම දෙවන දිස්ත්‍රික්කය අනුරාධපුරයට පමණයි අපි දෙවන වෙන්නේ. ඉතින් අපි පංචවිධ ඉඩම් ප්‍රශ්නයකින් පෙළෙනවා. පස්වැදෑරුම් ප්‍රශ්නයක් අපිට තියෙනවා. මොනරාගල 15 ඌවේ ජනතාවට, ඌවේ ජනතාවට අපිට තියෙනවා වනජීවි ඉඩම් ප්‍රශ්නය. ඊළඟට වන සංරක්ෂක ඉඩම් ප්‍රශ්නය. ඊළඟට ඉඩම් ප්‍රතිසංස්කරණ සභාවේ ඉඩම් ප්‍රශ්නය. ඊළඟට ජනවසම සීනි සමාගම් හා වැවිලි සමාගම් වල ඉඩම් ප්‍රශ්නය. ඊළඟට විහාර දේවාල නින්දගම් ඉඩම් ප්‍රශ්න. මීට අමතරව අපේ දිස්ත්‍රික්කයේ තියෙනවා 6% ජලාශ වලින් යට වෙලා කඳු යායවල්, ගංගාවල්. ඉතින් මේ සියල්ල තුල අපේ ජනතාවට අපි සංවර්ධනය වෙන කලාපයක්, ඒ වගේම අලුතෙන් ජනතාව පදිංචි වෙන ප්‍රදේශයක්, සබරගමුවේ ජනතෙරපුම, දකුණේ ජනතෙරපුම, උඩරට නුවර ජනතෙරපුම ගලාගෙන එන ප්‍රදේශයක්, මෙන්න මේ ප්‍රදේශයේ පොදු වැඩවලට ඒ වගේම ජනතාවගේ ජන ජීවිතය ශක්තිමත් කරන්න ඒ වගේම යටිතල පහසුකම් සංවර්ධනය කරන්න අපට අවශ්‍ය භූමියේ ප්‍රබල හිඟකමක් තියෙනවා. සෝම්පිට්ටනිය නැහැ. සමහර ළමා පාසල් වලට වැසිකිළිය පවා හදන්න විදියක් නැහැ අපට. ඒකටවත් අවසර දෙන්නේ නැහැ. ඉතින් වාරිමාර්ග අමාත්‍යාංශයටත් බරගතු ප්‍රශ්න රාශියක් තියෙනවා මේ භූමිය පිළිබඳව. කෙසේ නමුත් මම මේ වැනි ප්‍රශ්න රාශියක් තියෙන අපේ දිස්ත්‍රික්කේ අපි මේ ඉඩම් පරිහරණය කරලා තියෙන ආකාරය බැලුවම පහුගිය කාලේ අපි කනගාටු වෙනවා ගරු ඇමෙතුමනි. අපි දන්නවා කැවෙන්ඩිස් කෙසෙල් වගාව සඳහා ඩෝල් ලංකා සමාගමට ලුණුගම්මේර ජාතික වනෝද්‍යානයේ ආශ්‍රිතව ස්ථාන තුනක අක්කර 4600ක් දීලා තියෙනවා. ඊළඟට තනමල්ලිල නිකවැව ගමේ ග්‍රාම සේවා වාසයේ මීගස්සැව ප්‍රදේශයේ ඉඩම් අක්කර 1400ක් දීලා තියෙනවා. ඒ වගේම කුඩාවය ඉඩම් අක්කර 1800ක්, වන්දම දෙමෝදර ඉඩම් අක්කර 1600ක්, බුත්තල වෑකඩ අක්කර 1200ක්. මේ ඩෝල් ලංකා සමාගමට දීලා තියෙන්නේ මේ වනජීවි කලාපේ, පේරණ කලාපේ. මම වනජීවි ඇමතිහට නඩු දැම්මා. නඩු දාන ප්‍රධාන හේතුව ගැඹුරු නලලින් හාරලා භූගත ජලය පාවිච්චි කරනවා. ඒ විතරක් නෙමෙයි, ඉතා ප්‍රබල කන්ටේනර් වලින් ගිහිල්ලා ඉතා ප්‍රබල කෘමිනා කෘෂිනාශක මේ වල්නාශක සහ කෘමිනාශක මේ බෙහෙත් ගහනවා කිලෝමීටර් 2-3 දුරට බලගතු අධිබලති පොම්පවලින්. ඉතින් මේක මේ අපේ මැණික්ගඟට, කිරිඳිඔයට, ඊළඟට අලින්ට, වනසතුන්ට මහා ප්‍රබල හානියක් කර. මම දන්නේ නැහැ මේ වගේ මුදල් අපේ රටට නිසියාකාරයෙන් අපේ ආර්ථිකයට එකතු වෙනවද කියන එකත් අපට ප්‍රශ්නයක් තියෙනවා. අපි සමාගම් වලට ඉඩම් දෙනවට අදාගමයි තුමා අක්කර 15,000ක් ඉල්ලලා තිනවා කර්මාන්ත හදන්න හම්බන්තොට සහ මොණරාගල දිස්ත්‍රික්කවලින්. අපි කියන්නේ එමෙනි සංවර්ධන ක්‍රියාවලියකට භූමිය ලබා දීමේ අපේ ගැටලුවක් නැහැ. අපේ ගැටලුවක් නැහැ සමාගම් වලට. කියන්නේ ආර්ථික භෝග වගා කරන්න ඉඩම් ලබා දීමට අපේ ගැටලුවක් නැහැ. නමුත් අපි කියන්නේ ඒ දක්වන උනන්දුව, ඒ දක්වන ක්‍රමවේදයේ කෙටි ක්‍රම යැපීම් පදනව මත ජීවත් වෙන ගොවියටත් ඒ සහනය ලැබෙන්නට ඕනේ කියන එක තමයි ඔවුන් අනවසර ආය 1818 උඩරට කැරැල්ලෙන් 1815 අපේ ගොවි ජනතාවගේ ඉඩම් ටික පැන්සෙට අරගෙන පතුල් නිම්නවලට, අනාරක්ෂිත ප්‍රදේශවලට අපේ ජනතාව තල්ලු කරලා අපේ ජන ජීවිතය අද භයානක විදියට දැන් ওই උමාවේ බණ්ඩාරල ප්‍රදේශයේ අපේ ජනතාවට මුහුණ දෙන්න වෙලා තියෙන්නේ මේ ප්‍රශ්නේ. දැන් අපි ගත්තාම අපි බලමු වනජීවි ගැසට් කරනකොට අපේ හැම ගමක්ම තිබුණේ කැලයක් අයිනේ. වැවයි දාගබයි ගමයි පන්සලයි වනය. වනය ආශ්‍රිතව තිබුණා හියුමන් ෆෙන්ස් එකක්. අද අලිවැට ගැන කතා කරා. එදා තිබුණා මිනිස් රටක්. ඒ මහ වැවට වතුරාවේ කුඩා වැව් වලින් කැලේ සත්තුන්ට බොන්න වැව් ටික හදලා තිබුණා අපේ රජදරුවෝ. ඊළඟට හියුමන් ෆෙන්ස් එකේ හේන් වගා කරා. වැව තිබුණා, වෙල්යාය තිබුණා, ගම තිබුණා, පන්සල තිබුණා. එතකොට සත්තුන්ට ගොවිතැන් කරන්න බෑ. සත්තුන්ට එක්ක එදා මිනිස්සු ගොවිතැන් කරා. ඉපනැල්ල කෑවා. පංගු මේ තමන්ගේ පංගුව හුමාරු කරගෙන අපේ ජාතික පුරුද්ද තමයි අත්තක් ඉත්තක් ඊළඟට ලියද්දක් සත්තු වෙනුවෙන් අපි අතාරිනවා. අදත් මොනරාගල ඉත්තකටුව තෙනගල්ලන්ද මාරාව කහම්බාන ජීවත් වෙන අහිංසක ගොවිය වට්ටක්කා හෙන්වල වට්ටක්කා යායවල් අතාරිනවා අලින්ට කෑම සඳහා. එනිසා එවැනි සදාචාරයක් සංස්කෘතියක් අපේ තිබුණා. අපි දැන් මේ අලි මරන්නද අලි ගැන කතා කරන විදිහ දැක්කම මම කනගාටු වෙනවා. ඇත්ත මිනිස්සු මැරෙනවා, අලි මැරෙනවා. මේවට තිරසාර විසඳුම් අවශ්‍යයි ප්‍රායෝගික. ඊළඟට බලන්න සමහර වනජීවි ගැසට් කරනකොට මේ ගම්මානත්තේ ගැසට් කරා. බදුරුවෙල ගම්මාන, නිල්ගල, රතුගල, ඇඳගල, දානිගල. අද වැද්දු ටික යන්න හදනවා ආයේ කැලේට. අද වැද්දු ටික මොකද උන්ට හේනක් කොටා ගන්න දෙන්නේ නැහැ. උන්ට ජීවත් වෙන්න ඉඩම් කැල්ලක් දෙන්නේ නැහැ. අද රතුගල වැද්දෝ මගේ ආසනේ අද නැවත යන්න හදනවා ඒගොල්ලෝ පරණ හිටපු මේ වාසස්ථාන වලට. ඒ නිසා වන සංරක්ෂක දෙපාර්තමේන්තුවනුත් අපට මේ සම්බන්ධයෙන් මේ කටයුතු. ඉඩම් ප්‍රතිසංස්කරණ අපි ගමු පළවෙනි ප්‍රශ්නේ වනජීවි, දෙක වන සංරක්ෂණ, තුන ඉඩම් ප්‍රතිසංස්කරණ. අපි දන්නවා මොනර කැලේ වත්ත ගැන කතා කර හඳුන්වෙච්ච මන්ත්‍රීතුමා මොනරාගල නගරේ වටිනා ඉඩම් පහුගිය කාලේ මන්ත්‍රීවරු බෙදාගත්තා. මන්ත්‍රීවරු බෙදාගත්තා 150ට ඉඩම්ක් මේ පර්චේස් එක ගත්තා. ඒතකොට අපි මේවා ගැන නමුත් ප්‍රශ්නේ තියෙන්නේ මොනරාගල බිබිල ආසනයේ සේනාපතියේ ඒ දුප්පත් මිනිස්සු ජීවත් වෙන අක්කර කාල භාගයේ අවුරුදු 30 40 50 60 අවුරුදු 10ට වැඩියෙන් ජීවත් වෙන මිනිස්සු. ඒ මිනිස්සුන්ට ඒකේ බලපත්‍රය හදලා එයාට ඒක තක්සේරු කරලා පරණ තක්සේරුවට මේක ලබා දෙන්න කියලා මම ඔතුවාගෙන් ඉල්ලනවා. ඊළඟට බලන්න අපි දන්නෝ දැන් අපේ මේ මතයක් ඇවිල්ලා තියෙනවා මේ ඇපීම් පදනව මත කෘෂිකර්මාන්තේ පාඩුයි කියලා. මම එක උදාහරණයක් කියන්නම්. ගරු මුලාසනේ මන්ත්‍රීතුමනි, පැල්වත්ත සීනි සමාගමේ පිටස්තර ගොවියෝ උක් ටොන් එකක් පැල්වත්ත සීනි සමාගමේ ගේට්ටුව ළඟට ගෙනෙලා දෙනවා රුපියල් 410ට. කම්පැනි නැත්තම් සමාගම ඒ උක් ටොන් එකම හදන්න රුපියල් 8000ක් යනවා. එනිසා මේ යැපීම් පදනව මත කෘෂිකර්මාන්තේ සාර්ථකයි. මේ පිටස්තර ගොවියෝ හැටියට මොවුන් තියාගෙන මේ වැවිලි සමාගම් වැඩ කරනවා නම් ඒක හොඳයි. එහෙම නැතුව මේ ගොවියා කම්කරුව බවට පත් කරන ඒ වැඩපිළිවෙලට අපේ කිසිම ප්‍රසාදයක් නැහැ. අපි ඒක මතක් කරන්න ඕන. ඊළඟට බලන්න පහතරට තේවගාවත් එහෙමයි. ඉතාම සාර්ථකයි. අපේ තියෙනවා උඩරට වතුකරේ ජනවසම ඉඩම් වලට දීපු හෙක්ටයාර් 3500ක් කිසිම වගාවක් කරන්නේ නැහැ. මේ නායම් ප්‍රදේශවලට නායම් වලට ලක් වෙන, ගම් වතුරට ලක් වෙන, අනාරක්ෂිත ප්‍රදේශවල ඉන්න ජනතාවට මේ ඉඩම් ලබා දීම මම කියන්නේ අගමැතිතුමා ඒ සම්බන්ධයෙන් කතා කර අපි ස්තුතිවන්ත වෙනවා. ඔබතුමාට මහා දෙවන්ත විප්ලවයක් තියෙනවා. රොබර්ට් මුගාබේ වගේ වෙන ඔබතුමා. ලේසි තැනක් එහෙම නෙමෙයි. තුමා ඉඩම් විප්ලවයක් කරා. හරිද වැරදිද කියන එක නෙමෙයි අපි එතන ක්‍රමවේදේ. නැවත ඔබට මුගාබේ වගේ ලංකාවේ රොබර්ට් මුගාබේ වෙන්න පුළුවන් ඔබතුමාට. තුමා මේ ඉඩම් විප්ලවය කරන්න. මේ කළ යුතුයි ඈ. ජෝන් මුගාබේ. අපි ඔබතුමා ගැන දීර්ඝ කාලයක් අපි ඔබතුමාත් එක්ක හිටියා. ඒ නිසා ඊළඟ ප්‍රශ්නේ තමයි විහාර දේවාල නිඳගම් ප්‍රශ්නේ. අනේ මේ අපේ පෙර රජ දවසේ රජ දරුවෝ මේ පන්සලට එහෙම නැත්නම් සාසනයේ චිරස්සසිය සඳහා රජුරුව බදු අය කරා මිනිස්සුන්ගේ. නිකන් හිටියේ නෑ ඒ කාලේ රජුරුව බදු ගත්තා. ඒ රජුරුව බදු ගත්ත ඒ ගම්වර පන්සල් වලට පැවරුවා. පන්සල් වලට පැවරුවේ බදුවන්න. ඒ රජුරුව ගත්ත බද්දා තෑරලා පන්සල. නමුත් ඉඩමේ අයිතියේ වැසියන්ට අද මොකද වෙලා තියෙන්නේ? අපේ දිස්ත්‍රික්කේ මම ඔබතුමාට මතක් කරන්නට ඕනේ වත්තේගම රජමහා විහාරේ ඉඩම් අක්කර 5500ක් තියෙනවා. මේ ගොවි පවුල් 350ක් ඉන්නවා. මේ යුද්ධ කාලේ හිටියා. මේ පන්සලේ අවුරුදු ගාණක් කවුරුවත් ආවේ නැහැ. මේ ස්වාමීන් වහන්සේ මේ ඉඩම අයිති. මෙතන උපවගාව කරනවා. ඒකට අපි ඉඩ දෙන්න ඕනේ. ඒකේ ප්‍රශ්නයක් නැහැ. නමුත් මේ අක්කර 1 සිට 5 දක්වා මේ ගොවියෝ ඉඳලා අපි ලයිට් දීලා වතුර දීලා පාර හදලා පාසල හදලා මේ ගොවි බිම් වලින් ඔවුන් පළව හරින්න හදනවා. මොවුන් රුපියල් 500 ගානේ පන්සලට බදු ගෙව්වා. පන්සලට රුපියල් 500 ගානේ බදු ගෙවපු අහිංසක ගොවියෝ මේ ගොවියෝ පළව හරින්න හදනවාද? මේ අක්කර 350 ඒ උණ මේ උණ වැවෙන් මෙහා පැත්තේ ඇලෙන් මෙහා පැත්තේ ඒ ඉඩම් ටික උන් ඉල්ලන්නේ උන් පදිංචි වෙලා ඉන්න ඉඩම් ටික අක්කර 300. මෙතන තවත් අපරාධ වෙනවා. ගස් කපනවා. ඊළඟට අපේ සංස්කෘතික උරුමය විනාශ කරන ඒ මහා දැවන්ත සුගලා දේවියේ රජ කාලේ ඉඳන් තිබුණු ඒ ගල් කණු පෙරලන මහා දැවන්ත විනාශයක් කරනවා. ඒක නිසා අපට මේ තියෙන ප්‍රශ්නය ඉතාම බරපතල ප්‍රශ්නයක්. ඒ වගේම තමයි තව ගැටලු කීපයක් තියෙනවා ඔබතුමාට. අපට මාලිපොත ඉඩම් ගැටලුව තියෙනවා. ඉතා ඉක්මනින් විසඳලා දෙන්න මාලිපොත වැව අවුරුදු 15ක් හැදුනා. දැන් වැව පුරවලා ඉවරයි. දැන් අපිට මේ ඉඩම් ටිකක් අපට මේ ඒ ඇල කපන්න ඉඩම් ටික ඉක්මනට අපට මැනලා විනුම්පතිකෙන් අපි ඉල්ලනවා. හැබැයි අපට ප්‍රශ්නයක් තියෙනවා. මේ විනුම්පතිත් ඇවිල්ලා ඉන්නවා. අපේ බිබිල තිබුණා ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස 3ක්. මේ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස 3ට තිබුණු ඒ මිනුම් කාර්යාලේ මිනිදෝරු කාර්යාලේ ඒ මිනුම් නිලධාරියෙක් නැහැ කියලා ඒක කාර්යාලේ ආපහු මොනරාගලට ගෙනිච්චා. කරුණාකරලා මේක ස්ථාපිත කරලා දෙන්න. අපි ඔබතුමාගෙන් ඉල්ලනවා. අපට අවශ්‍යයි අපේ සෝම් පිටුනේ ටික මැනගන්න, පාසල් වල පිටුනේ ටික මැනගන්න, රජ ඉඩම් ටික මැනගන්න, අපේ මිනිදෝරු සේවාව දීර්ඝ කාලයක් ලබා දීපු ආයතනය අපිට නැති වෙලා තියෙනවා. ඒ වගේම තව ප්‍රශ්නයක් තියෙනවා. මේ ජනාවාස සෙවනගල ඊළඟට පැල්වත්ත විශේෂයෙන් සෙවනගල අපි වැව් පත්ලේ හිටපු ශාස්ත්‍රීය අපි අපේ දිස්ත්‍රික්කේ තමයි ලුණුගම්වෙහෙර වැව, වෙහෙරගල වැව, එතකොට මේ මව්වාර, එතකොට උඩවලවේ ජලාශය මේ ඔක්කොම මොනරාගල දිස්ත්‍රික්කේ. හැබැයි වගේ වතුර අපිට නැහැ. වතුර යන්නේ හම්බන්තොටට. ඒක ප්‍රශ්නයක් නැහැ. දැන් උමාවේ වතුර ටිකක් ගෙනියන්න හැදුවා. අපි ඒක නවත්තලා දැන් මොනරාගල දිස්ත්‍රික්කේ වැල්ලවායේ වැව් බැඳි රාජ්‍යයක් බවට පත් කරන්න මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමත් අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාගේ උපදෙස් පරිදි අපි ඒ කටයුතු කරගෙන යනවා. අපි මේ පවුල් මේ පවුල් වලට සෙවණ කළ සීනි සමාජක මේ ජීවත් වෙන පවුල් වල දැන් අනුපවුල්. ඒක නිසා මේ ගම්ම මේ ජීවත් වෙන ගොවි ජනතාවට ඔවුන්ට තියෙන මේ අක්කර බොඩින් හම්බ වෙච්ච අක්කරේ මඩින් මඩින් අක්කරයයි උක්වගාවට අක්කර දෙකයි
දැන් කෙටි කරන්න.
ඔව් උක්වගාවට අක්කර දෙකයි. ඒක නිසා මේ ඉඩම ලබා දෙන්න කියලා මේ ඉඩම් වලට ඔප්පු දෙන්න කියලා මම ඔබ තමුන් ආංශලගේ මම ඉල්ලා හිටිනවා. ඒ නිසා තව එකක් තමයි කතරගම දේවාලයේ ඉඳන් පහුගිය කාලේ අපේ කතරගම දේවාලයේ හිටපු බස්නායක නිලමේ අක්කර 4000ක් විකුණලා තියෙනවා දුර බැහැරායට. ඒ දේවාලයේ ඉඳන් කියනවා. පැල්ලත සීනි සමාගමට අක්කර 85000ක් දුන්නා. අලිමිනිස් ගැටුම මේ පැත්තෙන්. එතකොට උඩවල මේ සෙවණගල සීනි සමාගම මෙතන තව අක්කර 4000ක් මේ ගැමි ජනතාව ගොවි ජනතාව ජීවත් වෙන දේවාලයේ ඉඳන් වලින් අද මේ අය පළවා හරින්න සූදානම් කරලා අක්කර 280ක් ඩෝසර් කරමින් තියෙනවා. මේවට උත්තර අපට අවශ්‍යයි. ඒක නිසා මේ යහපාලන ආණ්ඩුවේ සම්මුතිවාදී ආණ්ඩුව අපි බලාපොරොත්තු වෙනවා. ඉතින් මම අවසාන වශයෙන් අපේ ඇමතිතුමා අපේ හොඳ මිත්‍රයෙක් අපි එතුමත් එක්ක විපක්ෂ කටයුතු කරලා තියෙනවා ආණ්ඩු පක්ෂ කටයුතු කරලා තියෙනවා. එතුමා පැරණි මේ ජ්‍යෙෂ්ඨ ඇමතිවරේ එතුමා අපට නායකත්වය දෙනවා. එතුමාගේ උපදෙස් අපේ තරුණ මන්ත්‍රීවරු මම දැකලා තියෙනවා බොහෝ විට ලබා ගන්නවා. එතුමා අපි කාටත් ආදර්ශමත් ඇමති කෙනෙක් හැටියට මම එතුමාට මගේ ස්තුතිය. වගේම මගේ රාජ්‍ය ඇමති TB ඒකනායක මහතුමා රාජ්‍ය ඇමතිතුමා අපේ මිත්‍රයා ඔබ දෙපළ මේක වගේ. ඒ නිසා ඔබ දෙපළටම සුභපතනවා. ඔබ තුමාලගේ ලේකම්තුමාටත් හැම දිනටම අපේ භූමියේ අයිතිය සහ ජලයේ අයිතිය ගොවි ජනතාවට ලබා දීම තුල තමයි දුප්පත්කම නැති කරන්න පුළුවන්. තාමත් ගොවිතැනට හිත ගතේ හයිය තියෙන හිතේ වීරිය තියෙන ගතේ හයිය තියෙන ගොවිතැන ගැන දන්න සම්ප්‍රදායික ගොවිතැන දන්න මේ ගොවි ජනතාව දුප්පත්කමේ අන්ත අඩිය තරු දෙකේ අපි ඉන්නේ. අද බැලුවම මේ චාට් එක අපේ දුප්පත්කම අපට තරු දෙකයි. එහෙම දිස්ත්‍රික්ක කීපයයි තියෙන්නේ. මේ තරු දෙකෙන් අපි එක තරුවටවත් අඩු ගානේ බහින්න අපට පහුගිය කාලේ කරගන්න බැරි වුණා දුප්පත් මිනිස්සුන්ට සැලකපු නැති නිසා. ඒ තත්ත්වය අද අපි බලාපොරොත්තු වෙනවා. භූමිය අයිතිය ජලය අයිතිය ගරු අතිගරු ජනාධිපතිතුමත් ඒ වගේම අග්‍රාමාත්‍යතුමත් මේ ලබා දෙයි කියලා අපි විශ්වාස කරනවා. අපි අපට ලබා දිය යුතුයි කියන එකත් මතක් කරේ මම නිහඬ වෙනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. වැඩිපුර විනාඩි 5ක් ගත්තා. ඊළඟට ගරු අලි සහිද් මෞලානා මන්ත්‍රීතුමා.
බිස්මිල්ලාහි රහමානු රහීම්. ඔනරබල් චෙයා, ඔන් ද ඩිබේට් ඔන් දිස් ඩේ පර්ටේනින් ටු ද මිනිස්ට්‍රි ඔෆ් ලෑන්ඩ්ස්, ටුවරිසම්, ඩෙවලොප්මන්ට් ඇන්ඩ් ක්‍රිස්තියන් රිලිජියස් අෆෙයර්ස්, I wish to take this opportunity to commend the very astute Honorable Minister of Lands, Tourism, Development and Christian Religious Affairs, Honorable John Amarathunga. I have known the Honorable Minister for many years and have witnessed firsthand his unshakable commitment towards the development and growth of our nation, especially through his dedication to his current offices, which allows for a renewed hope that the departments of lands, tourism and Christian religious affairs would achieve new frontiers during Honorable John Amarathunga's tenure. I wish to begin with issues and proposed solution towards the Ministry of Lands and that I hope the Honorable Minister would execute within this fiscal year. In the Batticolo district, which I represent, proportionate land allocation amongst all ethnicities domicile has been a long-standing issue. As I am sure the Honorable Minister is aware, the issuance of land or lack of thereof, especially to Muslim community, has been disproportionate. Although Muslim currently represent 30% of the population demographic in Batticolo district, they own only 2% of land. Further, even local authorities which have a Muslim majority populace do not have adequate land allocation of effectively cater to their residents within their townships, especially Katangudi Urban Council, for example, one of the most densely populated towns in South Asia, does not even have adequate land allocated for waste management, causing severe health, safety, and environmental hazards in the immediate area. The Batticolo district consists of almost 1,500 square kilometers of land, in which only less than 2 2% of its area has been allocated towards the Muslim community. However, if proportionately divided by ethnicity, Muslims should in fact be provided at least 30% of land, which would satisfy all requirements. Honorable Chair, I bring up these points not to create tensions amongst our ethnic communities. In fact, far from it. My intention of bringing up these issues on the basis of ethnicity is in fact to provide solution towards these ongoing disparities in which proportionate representation and recognition of all communities would be one of the key steps towards identification, respect and coexistence among all our communities. Further, land allocations amongst the ethnic divide has been a long-standing issue, further incited by the civil conflict. Terrorism, which plagued our country for three decades, led to the illegal seizure of lands for purpose of waging war against our nation. And also, some were taken by our military to ensure safety and sovereignty of our nation is preserved. The Honourable Minister has already made significant changes relative to the provisions of acquired land, which assist the process in which people who suffered due to three decades of war could acquire their land back. However, I am ashamed to bring to the attention of this House that although Honourable Minister and Ministry officials have set down definitive measures, the implementation agents, specifically those officers in the Divisional Secretariat Office, land officers, etc., are unfortunately manipulating and working against the general public who are merely trying to reacquire their lands. These officers, who use their authority on the behest of the government to their advantage, can be resembled to local mafia who control the lands, the allocation of such, and even stoop down to the lowest level in altering deeds and other documentation to gain monetary benefit out of it. I humbly appeal on behalf of my people to Honourable Minister, please issue the relevant instruction to curb this type of corruption, as even though you are undertaking swift measures to ensure that these issues are dealt with, your junior implementing officers are not reflecting these issues effectively. For an example, கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை இச்சபையில் நான் முன்வைக்க விரும்புகின்றேன். ஏராவூர் பற்றிய பிரதேச செயலாளர் பிரிவில் சேனைமடு, கட்டுக்கலியா, சில்லிக்கொடியாறு போன்ற பிரதேசங்களின் ஏராவூர் பிரதேச முஸ்லிம் மக்கள் சுமார் 2500 ஏக்கர் காணியில் தங்கள் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர். 1985 ஆண்டு ஏற்பட்ட இன வன்முறைகளை அடுத்து அக்காணிகள் இருந்து வெளியேறிய மக்கள் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட யுத்த நிலை காரணமாக தங்கள் காணிகளுக்கு செல்லவில்லை. அக்காணிகளுக்கு 85 வழங்கப்பட்ட சுவர்ண பூமி காணி உறுதிகள், அனுமதி பத்திரங்கள் என்பனவும் அவர்களிடம் இருக்கின்றது. மிக வறிய ஏழை விவசாயிகளான இவர்கள் சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு கடந்த வாரம் மீண்டும் தங்கள் காணிகளுக்கு சென்று அக்காணிகளை திருத்தம் செய்ய முற்பட்ட வேளை அங்கு வந்த அதிகாரிகள் அம்மக்களை காணியை விட்டு வெளியேறுமாறு பணித்துள்ளனர். இவ்வாறான நிலைமைதான் காணி விடயங்களில் எமது மாவட்டத்தில் பிரதேசங்களில் காணப்படுகின்றன. இதுபோன்று அம்பாறை மாவட்டத்திலும் பாலையடிவட்டை, கிரான்கோவை, மேற்கு பதிவு செய்யப்பட்ட இந்த கமக்கார அமைப்புகளுக்குரிய 503 ஏக்கர் காணி 250 விவசாயிகளுக்கு சொந்தமாக இருக்கின்றது. அவர்கள் 90 ஆண்டுக்கு பிறகு 12 வருடங்களுக்கு பிறகு போய் 2012 ஆண்டு மீண்டும் அங்கு அவர்கள் கம தொழில்களை செய்ய போகின்ற நேரத்திலே அவர்களுக்கு அங்கு பல பிரச்சனைகளை அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பொத்துவில் லகுகொல போன்ற பிரதேச செயலகங்களிலேயே உள்ள இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அமைச்சர் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன். எனவேதான் ஹவர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அ கமிட்டி ஹஸ் பீன் ஃபார்ம்ட் டு அட்ரஸ் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் மெல் பிராக்டிஸ் in allocation of land. I request that this committee must be a comprehensive one to make the necessary arrangements to meet people in every district, including Batticolo, Tinkumale, Ampara district to hear their grievances. Failing with, I request that a special commission be formed, presided over His Excellency the President, to ensure that an effective and long-reaching solution is reached and necessary action is taken against the relevant officials to avoid recurrence of such heinous crimes. In respect to tourism, with the cessation of hostilities, the Eastern Province is a new haven for tourism, providing a new untapped arena in the area for economic growth. The recent past has seen the development of tourist corridors in Pasikuda, Kuchivelli and Arugambe, and has brought in an influx of tourist-based investment. Further, as the Honourable Minister is aware, in his most recent visit to Batticaloa, the plethora of untouched stunning coastlines that fringe the district, the vast lagoons and the high potential of ecotourism available is second to none. I wish to request his attention specifically to the development and zoning of the Punnakuda is a staggering, beautiful, protected bay which has tremendous potential. Further, the zoning and thereafter development of the area would lead to an economic upheaval to those domiciled in the area. Further, I highly endorse the proposal towards encouraging MICE tourism exhibition centres in Batticaloa on a PPP basis. Honourable Chair, I bring up these points not to create. Honourable Chair, I would like to mention here the proposal towards allocating 300 million towards providing scholarship and incentivizing skills development of youth who are keen to join the hospitality industry, catering to the void and in skilled personnel currently prevalent, there are increasing employment opportunities and further infrastructural development in the region. I am pleased to note that the bill states that the government will implement step to transform and upgrade the development in Eastern Province for the tourism industry, as there presently is a requirement for recreational and accessibility options to be provided for tourists who are keen on travelling to the region.
Your time is over. Your time is
Honourable Chair, I wish to conclude by thanking the Honourable Minister for his cooperation, and I look forward to working closely not only with him, his able young Deputy Minister, as well with him, with them in their ministry towards the development of Batticaloa and the Eastern Province, most importantly in our nation. Thank you, Honourable Chair. Thank you
very much. Next, Honourable Kaudeshwaran.
Talamidangam Urupinar Avargale. இந்த காணிகள் சம்பந்தமாக பேசுவதற்கான அனுமதியை வழங்கியமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று காணி என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இந்த நாட்டில் காணப்படுகின்றது. இந்த காணி உரிமை என்பது இந்த நாட்டில் பேணப்பட வேண்டியதொன்று. இந்த காணி உரிமை எல்லோருக்கும் சமத்துவமாகவும் சமமாகவும் பங்கிடப்பட வேண்டியதாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே காணி இல்லாத ஏழைகள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் காணி அதிக அளவில் உள்ளவர்கள் சிறு வீதமே காணப்படுகின்றனர். அந்த அளவிலே இருக்கின்ற காணிகளை பிரித்து ஏழைகளுக்கு வழங்க வேண்டிய கடமைப்பாடு எமது அமைச்சுக்கு இருக்கின்றது, இந்த நல்லரசுக்கும் இருக்கின்றது. விசேடமாக அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், அம்பாறை மாவட்டத்திலே இராணுவ ஆக்கிரமிப்பினாலே, போலீஸ் ஆக்கிரமிப்பினாலே பல காணிகள், தனியாரின் காணிகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுதலை செய்து அந்த காணிகளை உரிய சொந்தக்காரர்களுக்கு வழங்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அதனை இந்த நல்லாட்சி துரிதப்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தில் அந்த செயலகத்துக்குட்பட்ட காணிகளை அந்த செயலக பிரிவின் காணி எல்லைகளை வரையறுத்து கொடுக்கப்படவில்லை. அந்த பிரதேச செயலகத்துக்குரிய காணி அதிகாரத்தை கொடுத்து அந்த பிரதேச செயலகத்தில் நிர்வாகத்தை சரியான முறையிலே கொண்டு செல்வதற்கு நில அளவை திணைக்கிடம் சரியாக வரையறை செய்து அந்த காணிகளை தமிழ் பிரதேச செயலகம் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்துக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனை 1989 உருவாகி கொண்டு வருகின்றது. அதனை எமது அமைச்சர் அவர்களுக்கும் கல்முனை பிரதேச செயலகத்தின் விவரம் பற்றி தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த காணி எல்லைகளை வரையறுத்து கொடுக்கும்படியும் மேலும் திருக்கோவில் மற்றும் ஆலையடி ஓம்பு பொத்துவில் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட காணிகள் ஏழை விவசாயிகள் காலகாலமாக பரம்பரையாக செய்து வந்த காணிகளின் சர்வே டிபார்ட்மெண்டினாலே வரையறுக்கப்பட்டிருந்தும் அதற்கான ஆவணங்கள் உறுதிப்பத்திரங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை. அந்த உறுதிப்பத்திரங்களை வழங்குகின்ற பொழுது அந்த மக்கள் அந்த இடத்திலே தொடர்ச்சியாக தங்களது விவசாயங்களை பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துவதாக நடவடிக்கை மேற்கொள்வதற்காக உறுதுணையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த யுத்த காலத்திலும் கூட அந்த இடத்திலே மக்கள் விவசாயம் செய்து அந்த காணிகளிலே சேனை பயிற்சிகளை செய்து வந்தார்கள். ஆனால் அந்த காணிகளுக்குரிய உறுதிப்பத்திரம் இன்னும் வழங்கப்படவில்லை. ஆகவே அந்த உறுதிப்பத்திரங்களை துரிதப்படுத்தி அந்த மக்களுக்கு வழங்குவதற்கு இந்த அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் சில இடங்களிலே விவசாயம் செய்து கொண்டு வருகின்றார்கள், அதேபோல் சேனை பயிற்சிகளை செய்து வருகின்றார்கள். அந்த இடத்தில் உள்ள காணிகள் பிரதேச செயலாளரினால் மற்றும் அங்கிருக்கின்ற பிரதேச கிராம சேவர்களினால் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. ஆனாலும் இன்னமும் அந்த இடத்திலே நில அளவை திணைக்களத்தினர் வந்து அந்த நில அளவைகளை மேற்கொள்ளாது இருப்பதும் ஒரு துப்பாக்கிய நிலையாக காணப்படுகின்றது. அதனை துரிதப்படுத்தி அந்த நில அளவை திணைக்களத்தினர் அந்த இடங்களுக்கு சென்று அளவைகளை சரியாக இட்டு கல்களை இட்டு அதனை பிரதேச செயலகத்தினிடம் பாரம் கொடுக்க வேண்டும் என கூறிக்கொள்ள
விரும்புகின்றேன்.
மேலும் பொத்துவில் பிரதேசத்தில் உள்ள 60ஆம் கட்டை கோமாரி போன்ற பிரதேசங்களிலே கடந்த ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களினால் வீட்டு திட்டங்கள் 38 வீட்டு திட்டங்கள் அதிலே கட்டி கொடுக்கப்பட்டது 60ஆம் கட்டை கிராமத்திலே. ஆனால் அந்த யுத்த காலத்தினால் அந்த இடத்திலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு நகர்த்தப்பட்டார்கள். அந்த வீடுகள் சிதைவடைந்து காணப்படுகின்றது. அதிலே சிறு பட்டைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காணி அனுமதி பத்திரம் சிலரிடம் இருக்கின்றது, சிலரிடம் இந்த சுனாமி காலத்தினாலே அந்த யுத்த காலத்தினாலே அந்த பத்திரங்கள் அழிவடைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு காணி பத்திரம் இருந்தாலும் அந்த இடத்திலே அந்த மக்கள் வீடுகளை கட்டி அதனை செய்வதற்கு தடையாக இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது. ஆகவே அந்த மக்கள் அதிலே குடியிருந்திருக்கின்றார்கள், அதற்கான சகலவிதமான ஆவணங்களும் அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த இடத்திலே வீடுகள் இருக்கின்றது. ஆனாலும் அந்த இடத்திலே போவதற்கு, அதாவது வீதியோரம் பிரதான வீதி பொத்துவில் பிரதான வீதியோரம் இருக்கின்ற காணி, அந்த காணியிலே போய் அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு அல்லது அந்த அந்த வீட்டினிலே குடியேறுவதற்கு தடையாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றனர். அத்துடன் அந்த காணி அமைச்சினாலும் அதற்கான அனுமதி வரவில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இதனை கருத்தில் கொண்டு அமைச்சர் அவர்களே, நீங்கள் அந்த பகுதியிலே அந்த மக்கள் இருப்பதற்காக அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த மக்கள் நலிவடைந்து யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு சிதைவடைந்து இருக்கின்றார்கள். அந்த இடத்திலே வீடுகளும் இருக்கின்றது. அந்த இடத்திலே அவர்கள் பாரம்பரியமாக காலகாலமாக இருந்து வந்த இடம். இந்த யுத்த காலத்தினால் தான் அவர்கள் இடம் பெயர்ந்தார்கள். ஆகவே அந்த இடத்திலே இருப்பதற்கு அவர்களுக்கு அனுமதியை கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பினால் அவர்கள் மீண்டும் அந்த இடத்திலே இருப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் இன்னும் ஒன்றை கூற விரும்புகின்றேன். கண்ணகிபுரம் என்ற கிராமத்திலே 472 குடும்பங்கள் இருந்தது. அந்த கண்ணகிபுரத்தில் இருந்த குடும்பங்கள் யுத்தத்தினாலே, இனக்கலவரத்தினாலே அவர்கள் இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு நகர்த்தப்பட்டார்கள், வேறு இடத்துக்கு சென்றார்கள். பின்பு அந்த இடத்துக்கு வந்தவுடன் அவர்களிடம் எந்த விதமான வசதியும் அற்ற நிலையிலே அவர்கள் இருந்த வீடுகள் எல்லாம் அழிவடைந்திருந்தது. ஆனால் அவர்களுக்கான 472 பேருக்குமான உறுதி பத்திரங்கள், காணி உறுதி பத்திரங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை. அதனை கேட்டால் என்னவென்று சொல்லுகின்றார்கள் என்றால், அது வீடமைப்பு அதிகார சபையின் கீழ் இருக்கின்றது, வீடமைப்பு அதிகார சபைக்கு சிறுதொகை செலுத்த வேண்டும் என்று. ஆனால் உண்மையாக அந்த மக்கள் யுத்தத்தினாலே மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள், இடம்பெயர்ந்த மக்கள், இடம்பெயர்ந்து மீள வருகின்ற பொழுது வீடுகள் அனைத்து முடக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு தான் இருந்தது. ஆனால் எந்த நிற்கதையும் இல்லாமத்தான் அந்த மக்கள் அந்த இடத்துக்கு வந்தார்கள். ஆகவே அந்த வீடமைப்பு அதிகார சபை சிறு தொகையை செலுத்த வேண்டும் என்று சொல்வது உண்மையாக நியாயமற்ற ஒரு செயலாக இருக்கின்றது. அவர்களுக்கான ஒரு மானியத்தையாவது அந்த வீடமைப்பு அதிகார சபை செலுத்தி அவர்களுக்கான உறுதி பத்திரத்தை, உண்மையாக 472 குடும்பங்கள் அந்த இடத்தில் இருக்கின்றன, அந்த குடும்பங்களுக்கான உறுதி பத்திரத்தை வழங்கி அந்த இடத்திலே அவர்கள் வாழ்வதற்கான ஒரு வழிவகையை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் இப்போது அந்த இடத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உறுதிப்பத்திரம் எதுவும் அற்ற நிலையிலே தான் காணப்படுகின்றார்கள். மேலும் அலையடிவம்பு பிரதேச சபைக்கு உட்பட்ட காணிகளான தோணிக்கல் பொத்தானை, டிப்போமடு மற்றும் திருக்கோவில் பிரதேசத்துக்கு உட்பட்ட கஞ்சிகுடிச்சாறு, தங்கவேலாயுதபுரம், வில்காமம், தாண்டையடி போன்ற பிரதேசங்களும், மற்றது கிழங்குச்சேனை போன்ற பொத்துவிலுக்கு உட்பட்ட பிரதேசங்களும், இங்கு காணிகளுக்கான உத்தரவு பத்திரம் இருக்கின்றது. ஜனாதிபதி அம்மையாரின் ஒப்பு ஆவணங்கள் இருக்கின்றது. மற்றும் அவர்கள் 1962 ஆண்டிலிருந்து அவர்கள் அந்த இடத்துல விவசாயம் செய்து வந்தார்கள். ஆனால் சகல ஆவணங்களும் உறுதி பத்திரங்கள் அனைத்தும் இருந்தும் அந்த இடத்திலே சேட்டலைட் மூலம் அதற்கான எல்லையை போட்டு அதனை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டின் காணிகள் என்று சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட 2587 ஏக்கர் காணி அந்த பிரதேசத்தில். ஆனால் அந்த பிரதேசத்திலே எந்த விதமான மரங்களோ எந்த புஷஸோ எதுவும் இல்லை. ஆகவே அது ஒரு வளமிக்க விவசாய காணி, காலகாலமாக அந்த மக்கள் செய்து வந்த காணி. அந்த இடத்திலே இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் இரிகேஷன் டிபார்ட்மெண்டின் ஸ்ட்ரக்சர், அதாவது வீதிகள், பாலங்கள், அணைக்கட்டுகள், துருசுகள், கால்வாய்கள் அனைத்தும் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது. அரசாங்கத்தினாலே அதற்கான நிதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு சகல ஆவணங்களும் அத்தாட்சி பத்திரங்களும் உறுதி பத்திரங்களும் இருந்தும் கூட சட்டலைட்டின் மூலம் தற்போது அதற்கான எல்லையை வரையறுத்திருக்கின்றார்கள். ஆகவே இது எந்த விதத்திலும் நியாயமற்ற ஒரு செயல். இந்த நாட்டின் முக்கிய முதுகெலும்பாக இருப்பது விவசாயம். இந்த காணி ஒரு முக்கியமான ஒரு காணியாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஏழை விவசாயிகளுக்கு, ஏழை மக்களுக்கு இந்த காணியை, அவர்களை அந்த காணியில் அவர்கள் விவசாயம் செய்வதற்கான சகல ஆவணங்கள் இருந்தால் அதை நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தனது எல்லை கல்லுகளை இடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக நான் முன்னாள் எமது ஜனாதிபதியருடன் கலந்துரையாடி இருக்கிறேன். ஜனாதிபதி அவர்களும் கூட சொல்லியிருக்கின்றார், நான் இதனை கருத்தில் எடுத்து உடனே செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் நீங்கள் உங்கள் அமைச்சுக்கள் காணி அதிகாரங்கள் இருப்பதனால் நீங்கள் அதனை செய்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றேன். மேலும் ஒரு சிறந்த அமைச்சர் எங்களுக்கு கிடைத்ததிட்டு நான் மகிழ்ச்சி அடைந்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
Thank you, Deputy Speaker. මීට කලින් අවස්ථාවේදී ගරු වාසුදේව නායකර ඇමතුමා කතා කරපු අවස්ථාවේදී එතුමා මේ අපිට කියන්න උත්සාහ කරා මේ බජට් එකෙන් පස්සේ බත් පාසල්වල මිල වැඩි කළා කියලා. එතුමා කිව්වා විනය අලංකාර මාවතේ බත් පාසලේ මිල ඉස්සලා කිව්වා 80යි කියලා 90යි කිව්වා ඊට පස්සේ 110 කතාවක් කිව්වා. දැන් මම මේ විනය අලංකාරකේ එතුමා කියපු මේ මේ බත් කඩේට පුද්ගලයෙක් ඇරියා. ඇරලා මේ ඒ එතුමා ගත්ත බත් පැකට් එකේ ගාණ කියලා ඇහුවා. එතකොට රුපියල් 100යි. මම මේක මේ සභාගත කරන්න කැමතියි. මොකද මේ වාගේ මේ නොයෙකුත් කතා කියලා බජට් එක නිසා එළවලු බත් එක මේ ඉස්සලා කිව්වා 80 ඉඳලා 110ට ගියා කියලා, පස්සේ කිව්වා 90 ඉඳලා 110ට ගියා. දැන් මේ විනය අලංකාර මාවතේ තියෙන මේ 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 බත් කඩේ මෙතුමා ගත්ත බත් පැකට් එකේ බිල මං ඉල්ල ගත්තා. එතකොට රුපියල් 100යි. එතකොට මේක බජට් එකට කල්ුත් තිබලා තියෙන රුපියල් 100යි, බජට් එකට පස්සෙත් රුපියල් 100යි. ඒක නිවැරදි කරන්න ඕනේ. මොකද මේ වාගේ බොරු කියලා මිනිස්සු ජනතාව නොමග කරන නිසා. නමුත් ඒකට වඩා කතා කරන්න ඕනේ අවශ්‍ය මේ මේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ ඉඩම් අත්පත් කර ගැනීමේ පනත ගැන යම් කිසි දෙයක් කියන්න ඕනේ. මොකද ඉඩම් අමාත්‍යාංශයේ මේ අද වෙනකොට ඉඩම් අත්පත් කර ගැනීමේ පනතක් තියෙනවා. මේ ඉඩම් අත්පත් කර ගැනීමේ පනතේ ගැටලු ප්‍රධාන වශයෙන් තුනක් තියෙනවා. එකක් තමයි මේ අත්පත් කර ගැනීමේ ක්‍රමවේද. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ඔබතුමත් දන්නවා මමත් දන්නවා අපි කොළඹ දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කරන මන්ත්‍රීවරු හැටියට අපේ කෝට්ටේ වේවා ඔබතුමාගේ බොරැල්ලේ වේවා මේ නොයෙකුත් තැන්වල සංවර්ධන වැඩකටයුතු සඳහා ඉඩම් ලබා ගන්නවා. එතකොට මේ ක්‍රමවේද සාමාන්‍ය ක්‍රමවේදයක් තියෙනවා. පත්තරවල ඇඩ්වර්ටයිස්මන්ට් දාලා මේ ඒවායේ මේ වන්දි පිළිබඳ සාකච්ඡා කරලා සාමාන්‍ය ක්‍රමයට ගිහිල්ලා මාස ගාණක් ගිහිල්ලා මේ ඉඩම ලබා ගන්නවා. හදිසි ක්‍රමවේදයක් කියලා තියෙනවා. මේක මේ ඒක තමයි මේ ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමාගේ කාලේ ක්‍රියාත්මක කරේ. මතක ඇති මැලේ ස්ට්‍රීට් එකේ අපි මම ටීවී එකේ දැක්කා, රෑට ආවා මිලිටරිය ගෙනාවා, මිනිස්සු එළියට ඇදලා දැම්මා, වැස්සේ දරුවන්ගේ පොත්පත් ටිකත් වතුරට දැම්මා, ඒ කට්ටියව පන්නලා දැම්මා. අවුරුදු ගාණක් හිටියා මේ ලෑලි ගෙවල් වල. ඒ කට්ටියට කිසිම විදියකට නැවත පදිංචි කෙරුවේ නැහැ. ඊට පස්සේ මට ඔබතුමා අපි විපක්ෂයේ මන්ත්‍රීවරු හැටියට නඩු ගියා 34 වත්තේ පිළිබඳව ගිහිල්ලා නොයෙකුත් දේශපාලන මැදිහම් වීම මත තමයි සමහරුන්ට මේ අලුතෙන් තැන් ලැබුණේ, සමහරුන්ට ලැබුණ නැත්තේ. ඉතින් ඔන්න ඔය ගැටලුව තියෙනවා. ඔය ගැටලුව නීතියේ තියෙනවා. අනිත් එක තමයි මේ 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 නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ මේ කොම්පන්සේෂන් එක පිළිබඳව වන්දිය. දැන් රජයට අයිති රජයට ඉඩමක් අත්පත් කරගන්න හැකියාවක් තියෙනවා. ඒක පොදු වැඩ කටයුත්තක් වෙන්න පුළුවන්. මේ පොදු වැඩ කටයුත්ත කියන එකත් කාලයක් තිස්සේ ඒක මේ මේ වෙනස් වෙලා දැන් සාමාන්‍යයෙන් අපාර්ට්මන්ට් කොම්ප්ලෙක්ස් එකක් ගන්න, එහෙමත් නැත්නම් ෂොපින් මෝල් එකක් ගන්න, ප්‍රයිවට් සෙක්ටර් එකටත් මේ මේවා ලබා ගන්න. ඒක මම වැරදි කියන්නේ නැහැ. නමුත් ඒ ලබා ගන්නකොට ඒ වන්දිය පිළිබඳව ඒ වන්දියක් ගෙවනවාද, ඒ නියම කිරීමේ ගැටලු තියෙනවා. අයිතිවාසිකම් මොකද්ද, මේකට තියෙනවද මේ ඔප්පුවක් තියෙනවද? දැන් මේ ඔප්පු කියන ඒවාත් නොයෙකුත් ජාති ඔප්පු දීලා තියෙනවා. නොයෙකුත් රජයවල් මම දන්නවා අපේ මේ මේ කෝට්ටේ ප්‍රදේශයේ දීලා තියෙනවා. මේ ජනාධිපතිතුමා දුන්නා, අර ජනාධිපතිතුමා දුන්නා, මේ මේ නිවාස ඇමතිතුමා දුන්නා, මේ ඉඩම් ඇමතිතුමා දුන්නා කියලා ඒගොල්ලෝ ගාව ෆයිල් ගණන් තියෙනවා, මේ දීපු මේ මේ ඩොකියුමන්ට්. එතකොට මේ ඩොකියුමන්ට් පිළිගන්න එකේ ගැටලුවක් තියෙනවා. හැබැයි ඔය අතරම ව්‍යාජ ඔප්පු මහ ගොඩක් තියෙනවා. මේ ෆ්‍රෝඩියුලන්ට් ලෑන්ඩ් ට්‍රාන්සැක්ෂන්ස් මම දන්නවා කෝට්ටේ දේශපාලන මේ පුද්ගලයෝ මැදිහත් වෙලා කොයි ආකාරයටද මේ ඉඩම් හොරකම් කිරීම සම්බන්ධයෙන් ව්‍යාජ ඔප්පු ලියලා මේ කරේ කොහොමද කියලා. නමුත් ඒ ගැන මෙතනට අවශ්‍ය නැහැ මේ අවස්ථාවේදී කතා කරන්න. නමුත් මේ ඔප්පු පිළිබඳව ගැටලු තියෙනවා. අපි මේ අවස්ථාවේදී කියන්න කැමතියි අපි පොරොන්දුවක් දුන්නා මේ මේ ඉඩම්වල ජීවත් වෙන බොහෝ පුද්ගලයන්ට සින්නක්කර ඔප්පු ලබා දෙනවා කියලා. මම හිතන්නේ අගමැතිතුමාගේ ඒ ක්‍රියාවලිය අපේ ගරු ඉඩම් ඇමතිතුමා ක්‍රියාත්මක කරනවා. ඒ ප්‍රතිපත්තිය මම හිතන්නේ හෙට අනිද්දා වෙනකොට මම හිතන්නේ ලක්ෂ ගානකට මේ සින්නක්කර ඔප්පු ලැබෙනවා. නමුත් කෙසේ වෙතත් මේ 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 වන්දිය දෙනකොට මේ අයිතිවාසිකම ගැන බොහෝ පුද්ගලයෝ ඇවිල්ලා අනවසරයෙන් පදිංචි වෙලා ඉන්නවා. අනවසරයෙන් පදිංචි වෙලා අවුරුදු 20-30 ඉන්නවා. එතකොට මේ සම්බන්ධයෙන් ගන්න ක්‍රියාමාර්ගය මොකද්ද? ඒ කට්ටියව කෙලිම එළියට දානවද? ඒ කට්ටියට යම්කිසි වන්දියක් කියනවද කියන එක පිළිබඳව ගැටලුවක් තියෙනවා. ඊට පස්සේ මේ තුන්වෙනිසා අවසාන මම දකින ප්‍රධාන මූලික ප්‍රශ්නේ තමයි මේ නිවසක් තියෙනවා නම් ඉදිකිරීමක් තියෙනවා නම් ඒකේ වටිනාකම මොකක්ද? දැන් බලන්න නියෝජ්‍ය කතානායකතුමනි ඒ කාලේ 1900 ගෙයක් 1970 විතර ගෙයක් හැදුවා නම් රුපියල් ලක්ෂකට මං හිතන්නේ වර්ගාඩි 3000ක් විතර හදන්න පුළුවන්. නමුත් මේ රුපියල් ලක්ෂකට දැන් වර්ගාඩි 30ක් විතර හදන්න පුළුවන්. එතකොට මේ ගේ හරි ඉදිකිරීම ලබා ගන්නවා නම් ඒක ඩිප්‍රීෂিয়েටඩ් වැලියු එකටද මේ වන්දිය ගෙවන්නේ? එහෙමත් නැත්නම් මේ රිප්ලේස්මන්ට් වැලියු එකටද මේ වන්දිය ගෙවිය යුත්තේ? ඒ කියන්නේ අලුතෙන් නිවසක් හදා ගන්න හැකි අවශ්‍ය වන්දියක් මේ කට්ටියට ගෙවනවා. මට තව එකක් කියන්න අමතක වුණා. ඒ තමයි මේ ජීවනෝපාය පිළිබඳව. දැන් සමහරු මේ කට්ටිය වාස් කරනකොට ඉන්දියාප්ප කඩයක් කරනවා වෙන්න පුළුවන්, නැත්නම් පොඩි කඩයක් දාගෙන ඉන්නවා වෙන්න පුළුවන්. ඒගොල්ලන්ගේ සම්පූර්ණ ජීවිකාව රැකිලා තියෙන්නේ මේ පොඩි නිවාසවල ඉන්න මේ ඒ කරගෙන යන බිස්නස් එක නිසා. small and medium business, we talk about small and medium business, micro enterprise or micro entrepreneurs, honorable sir, I'm telling you these are issues that we have to deal with. මේ පොඩි බිස්නස් කරන කාරණා, මයික්‍රෝ බිස්නස් කරන කාරණා ඊට පස්සේ එතනින් ආයෙන. ඒකෝ මොකද්ද කරන්නේ? හරි ළමයි ඉස්කෝලවල වල ඉන්නවා. ඒ ළමයි ඉස්කෝලවල වලින් එළියට ගියාම ඒකෝලන්ට තියෙන ඒගොල්ලෝ අලුත් ඉස්කෝලේකට යන්නේ කොහොමද? මේ ළඟදි වෙච්ච ලොකු ප්‍රශ්නයක් තමයි නියෝජ්‍ය කතානායකතුමනි ඒ පුද්ගලයන්ව අයින් කරා තැනකින්. අපි දන්න මේ කොළඹ දිස්ත්‍රික්කයේම අස්කර අයින් කරාම ඒගොල්ලොන්ව දරුවන්ව දාගන්න ඉස්කෝලේට ගියා. ඉස්කෝලේට ගියාම ඒගොල්ලෝ දීපු ඒගොල්ලෝ දැන් අපිව මේ ආණ්ඩුවෙන් අයින් කරේ. මේ ආණ්ඩුව නෙමෙයි කලින් ආණ්ඩුව. ආණ්ඩුවෙන් අයින් කරා දැන් ඉන්නේ අලුත් තැන පරණ ගෙදර. මේ අපි මෙච්චර කාලෙ හිටියේ ජීවත් වුණේ මෙතන කියලා ඉස්කෝලෙන් බාරගත්තේ නැහැ. මේ කට්ටියගේ මේ අවුරුදු පහක් තිබුණ නැහැ කියලා කිව්වා ළමයිව ඉස්කෝලේ දාන්න. ඒ මිනිසුන්ට අල්ලපුවත්තත් නැහැ, පය ගහපත්තත් නැහැ. අර ගහින් වැටිච්ච ගොනාට වගේ මේ මිනිසුන්ට ඇනගෙන ඇනගෙන ගියා. අපි මැදිහත් වෙලා මේ ප්‍රශ්නේ මේ දැන් විසඳන්න උත්සාහ කරා. අපි ස්තුතිවන්ත වෙනවා අධ්‍යාපන අමාත්‍යාංශ ලේකම්තුමාට. එතුමා මේ පිළිබඳව ක්‍රියාත්මක වෙලා ඒ අවශ්‍ය උපදෙස් ලබා දීලා තියෙනවා. එතකොට මෙන්න මේ ගැටලු, සමාජීය ගැටලු, මේ කමියුනිටි ප්‍රොබ්ලම්ස් මහ ගොඩක් තියෙනවා. එතකොට මේකත් එක්ක දරු ඇමතුමනේ මේ නැවත පදිංචි කරන්න එපා. මේ කට්ටිය නැවත පදිංචි කිරීම පිළිබඳව මේ නීතියේ කිසිම විදිහක මම දන්නේ ලොකු සැලකිල්ලක් නැහැ. රජයට ලොකු වගකීමක් ඒ පිළිබඳව නැහැ. ඔවුන් සමග සාකච්ඡා කරන්නවත් මම හිතන්නේ රජයට බල කරන්න කාටවත් බෑ. ඉතින් ඒ නිසා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනේ අපි විපක්ෂයේ ඉන්නකොට කරපු කතාවක් මම මේ අවස්ථාවේදී කරන්න කැමතියි. ඒ තමයි සොකමැත්තෙන් තොර නැවත පදිංචි කිරීමේ ප්‍රතිපත්තිය කියලා එක 2001 ගරු චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක කුමාරතුංගගේ ජනාධිපතිතුමේ ඉන්න කාලේ ඒ ප්‍රතිපත්තිය කැබිනට් එකේ පාස් වුණා. දැන් 2016 අවුරුදු 15ක් ගිහිලා තියෙනවා. නමුත් අපිට රජයක් හැටියට සහ හිටපු රජයට බැරි වෙලා තියෙනවා මේ සොකමැත්තෙන් තොර නැවත පදිංචි කිරීමේ මේ ප්‍රතිපත්තිය නීතියක් බවට පරිවර්තනය කරන්න. අපිට ස්වයං විවේචනයක් කරගන්න පුළුවන් වෙන හැකියාවක් අපිට තියෙන්න ඕනේ. මේ රජයට මං හිතන්නේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ඇමතුමාට මතක් කරන්න කැමති, ඔබතුමා මේ පිළිබඳව සහ ඔබතුමා සහ අනිත් ඇමතිවරු, ඔබතුමාට විතරක් නෙමෙයි තවත් ඇමතිවරු ඉන්නවා මේ සම්බන්ධයෙන් කටයුතු කළ යුතු. මේ නැවත සොකමැත්තෙන් තොර නැවත පදිංචි කිරීමේ ප්‍රතිපත්තිය නීතියක් කිරීම අත්‍යවශ්‍යයි. ඒ හරහා තමයි ඉඩමත්පත් කර ගැනීමේ පනතේ තියෙන දුර්වලතා, අර මම කලින් කියපු දුර්වලතා එක තමයි මේ විධිමත් ක්‍රමවේදය. හරි, දෙක තමයි වන්දිය, තුන තමයි ඉදිකිරීමේ හෝ නිවාසයේ තියෙන වටිනාකම, හතර තමයි ඒ මනුස්සයන්ගේ ජීවනෝපාය. මෙන්න මේ ගැටලු වලට තිරසාර විසඳුමක් ලැබෙන්නේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි අපිට මේ සොකමැත්තෙන් තුර නැවත පදිංචි කිරීමේ ප්‍රතිපත්තිය නීතිය බවට පරිවර්තනය කිරීම හරහා. ඉතින් ඒ නිසා අපි මේ සංවර්ධන ව්‍යාපෘති ඉස්සරහට අරගෙන යනවා. දැන් හම්බන්තොටින් අපි අක්කර 15000 ගන්න ක්‍රියාත්මක වෙනවා. කොළඹ මෙගාපොලිස් එක හරහා නොයෙකුත් ඉඩම් අත්පත් කර ගන්නවා. එතකොට මේ ඉඩම තමයි අපිට අවශ්‍ය වෙන්නේ වත්කම් ඇති සමාජයක් ගොඩනගන්න. We want to create an asset-only middle class. Asset-only middle class කියන්නේ වත්මන් ඇති මැදපන්තියක් ගොඩනගනවා කියන්නේ ඉඩමේ අයිතිවාසිකම තියෙන. ඉඩම තමයි සාමාන්‍ය මේ රටේ මිනිහෙක්ට මේ පවුලකට තියෙන ප්‍රධාන මූලික වත්කම. ඉතින් අපි මේ ලබා දීම සඳහා මම ගරු ඇමතිතුමාට ඉතාමත්ම සද්භාවයෙන් ඉල්ලා සිටිනවා ඔබතුමා කැබිනට් එකේ මේ පිළිබඳව කතා කරලා ජනාධිපතිතුමා අගමැතිතුමා දැනුවත් කරලා මේ ස්වකැමැත්තෙන් තොර නැවත පදිංචි කිරීමේ ප්‍රතිපත්තිය නීතිය බවට පරිවර්තනය කරන්න අපිට පුළුවන් සියලුම උදව්ව පක්ෂ විපක්ෂ ભેදයකින් තොරව මම හිතන්නේ සියලුම දෙනා ඔබතුමාට සහයෝගය ලබා දෙයි බොහොමත්ම ස්තුතියි